அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. டிசம்பர் திங்கள் 16 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழ்நாட்டில் அனைத்து சாதி பிரிவினரும் அர்ச்சகராக வழிவகுத்த 2006 ஆண்டு தமிழக அரசாணை குறித்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த விவரங்கள், தீர்ப்பு குறித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்த திமுக என்ன கருதுகிறது என்பது பற்றி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
அச்சப்பதிலோ வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, வேறு ஆள் இருக்கக்கூடாது என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தமாக கொள்கை உண்டு. அந்த அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து அவரை செய்வோம்.
தீர்ப்பு குறித்து இந்து அமைப்புகள் தரப்பில் ராமகோபாலன் தெரிவிக்கும் கருத்து.
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியானதுதான். தமிழ்நாட்டில் 36,000 கோவில் இருக்கு. அந்த கோவில்களில் பிராமணர்களோ அல்லது மற்றவர்களோ பூஜை செய்யாத கோவில் தான் மெஜாரிட்டி கோவில்.
இலங்கையில் 17 தமிழ் அரசியல் கைதிகள் மீது அரசு குற்றப்பத்திரிகை பதிவு செய்யவிருப்பதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருப்பது பற்றிய செய்தி ஆகியவை இடம் வருகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பாலைவனத்தில் வேட்டையாடும் முகாம் ஒன்றிலிருந்த அரச குடும்ப உறுப்பினர்கள் உட்பட குறைந்தது 27 கட்டார் பிரஜைகளை இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகள் கடத்திச் சென்றுள்ளதாக ஈராக்கில் உள்ள அதிகாரிகள்
தெரிவிக்கின்றனர்.
சவுதி அரேபியாவுடனான ஈராக்கின் தெற்கு எல்லையின் 65 கிலோமீட்டர் தொலைவில் விடுவதற்கு முன்னர் டஜன் கணக்கான 4 சக்கர வாகன தொடரணிகளில் வந்த துப்பாக்கிதாரிகள் இந்த மிகப்பெரிய கடத்தலை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஷியா ஆதிக்கம் நிறைந்த பகுதியினுள் இந்த தூரப்பகுதியுள்ளது. சிரியாவில் உள்ள சுனி கிளர்ச்சியாளர்களுக்கு கட்டார் வழங்கும் ஆதரவை ஈராக்கில் உள்ள ஷியா அரசியல் கட்சிகள் வலுவாக விமர்சித்து வருகின்றனர்.
ஆஸ்திரியாவில் பிரெஞ்சு இஸ்லாமியவாதிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர் என தெரிவித்துள்ள அந்நாட்டு அரச சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் கடந்த மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த தாக்குதல் சம்பவத்துடன் அவர்கள் தொடர்புபட்டுள்ளார்களா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அதிகாரிகள் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை. ஆனால் இந்த இரண்டு பேரும் போலி சிரியன் கடவுச்சீட்டை பயன்படுத்தி பாரிஸில் தாக்குதல் நடத்திய சிலருடன் ஐரோப்பாவுக்குள் நுழைந்துள்ளனர் என நம்பப்படுவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தாக்குதலுக்கான உத்தரவுக்காக இவர்கள் காத்திருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் சால்ஸ்பர்க்கில் உள்ள குடியேறிகளுக்கான முகாம் ஒன்றில் வைத்து வார இறுதியில் கைது செய்யப்பட்டனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் இரண்டு பேர் இரு வாரங்களுக்கு முன்னரும் கைது செய்யப்பட்டனர்.
தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமாவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் அந்த நாட்டின் வீதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யோஹான்ஸ்பர்க், கேப்டவுன் மற்றும் பிரிடோரியா ஆகிய இடங்களில் எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் ஆளும் ANC கட்சியை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபர் தனது சுயலாபத்தை நோக்காக கொண்டு நாட்டை நடத்தி செல்வதாகவும் கூறினார்கள். ஜுமா விலக வேண்டும் என சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாகவே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது. மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் ஒருவருக்கு பதிலாக கட்சிக்கு விசுவாசமான நன்கு அறியப்படாத ஒருவரை அந்த பதவிக்கு அமர்த்திய அதிபர் 2 நாட்களின் பின்னர் தனது முடிவை மாற்றியிருந்தார். இதனையடுத்தே அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடங்கியிருந்தன.
சவுதி அரேபியாவினால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரிடுவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய கூட்டணியில் பாகிஸ்தானின் பெயர் பட்டியலிடப்பட்டுள்ளமை தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தானின் மூத்த ராஜாங்க அதிகாரியான ஆயிசஸ் சௌத்ரி தெரிவித்துள்ளதாக அவரை மேற்கோள் காட்டி அந்நாட்டின் முக்கிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டணி தொடர்பில் பாகிஸ்தான் கலந்தாலோசிக்கவில்லை என மற்றொரு பாகிஸ்தானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதற்காக 34 முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணியை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தது. தமது பிராந்தியத்திற்கு வெளியே எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை என அந்நாட்டு இராணுவ பேச்சாளர் ஒருவர் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார்.
சிறையில் உள்ள சவுதி வலைப்பு பதிவர் ரைஃப் படாவிற்கு சிந்தனை சுதந்திரத்திற்காக அறிவிக்கப்பட்ட ஷகாரோவ் பரிசினை அவர் சார்பாக பெற்ற அவரது மனைவி சவுதி அதிகாரிகளை விமர்சித்துள்ளார்.
مجرد مجرما ولا مغتصبا
ஒருவிதமான சிந்தனை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு நாட்டில் தனது கணவன் வித்தியாசமாக சிந்தித்தது மாத்திரமே அவர் செய்த குற்றம் என ஐரோப்பிய பாராளுமன்றில் பேசிய அவரது மனைவி தெரிவித்தார்.
நேபாள அதிபர் பித்யா பண்டாரியின் விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய மாதேசி சிறுபான்மை இனத்தவர்களுடன் அந்நாட்டு தென்பகுதி பாதுகாப்பு படையினர் மோதலில் ஈடுபட்டனர்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ஆகம விதிகளை பயின்ற எந்த ஜாதியினரும் அர்ச்சகராக வழிவகுத்த தமிழக அரசின் 2006 சட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பொன்றை இன்று வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று டெல்லியில் உள்ள ஏஷியன் ஏஜ் பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை கேட்டார். எல் ஆர் ஜெகதீசன்.
சென்ற முறை சேஷம்மாள் என்ற ஒரு வழக்கில் 5 கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுவதானால் அவர்கள் ஆகம விதிகளின் உட்பட்டுதான் நியமனம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே 5 தெளிவுபடுத்திவிட்டனர். இந்த நிலையில் 2006 கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக அரசு ஒரு ஜிஓவை கொண்டு வந்தது. அதன்படி ஆகம விதிகளில் பயிற்சி பெற்ற அனைவரும் அவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் அர்ச்சகராக எந்த கோயிலிலும் நியமிக்கப்படலாம் என்று ஒரு ஜிஓ கொண்டு வந்தது. அந்த ஜிஓவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கை இன்று முடிவுக்கு கொண்டு வந்த உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ஆகம அந்த 5 அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் நியமனம் செய்யப்படும் பொழுது ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் அதே நிலையில் இந்த அனைத்து இந்துக்களும் ஆகம விதிகளில் பயிற்சி பெற்றிருந்தால் அவர்களையும் நியமனம் செய்யலாமா கூடாதா என்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான கருத்தை கூறவில்லை. ஆனால் மறைமுகமாக அந்தந்த சம்பந்தப்பட்ட கோயில்களில் யாராவது ஒருவர் நியமிக்கப்படுமையானால் அவர் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளாரா என்பதை குறித்து தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்து தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஏற்கனவே திமுக அரசாங்க காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்த போதே கிட்டத்தட்ட 1000 வந்து எல்லா ஜாதிகளைச் சேர்ந்தவர்களும் அர்ச்சகர்களாவதற்கான எல்லா விதமான பயிற்சிகள் ஆகம விதிமுறைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து தயாராக இருந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த ஆகம விதிமுறைப்படி பயிற்சி பெற்ற அனைத்து ஜாதியைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது இனிமேல் தமிழக கோயில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி.
நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சில முக்கியமான புராதான கோயில்களில் மட்டும்தான் ஆகம விதிகள் பின்பற்றப்படுகின்றன. அதாவது அநேக எல்லா கோயில்களிலும் ஆகம விதிகள் பின்பற்றாலும் அர்ச்சகர்கள் நியமன விதத்தில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுவது சில கோயில்களில் மட்டும்தான். உதாரணமாக புதிதாக கட்டப்படும் கோயில்கள் அல்லது சில கோயில்களில் நமது தமிழகத்தில் பொறுத்தவரை குருக்கள், அர்ச்சகர்கள், பூஜாரிகள் என்று 3 வகையினர் இருக்கிறார்கள். இந்த வகையினர் நியமனம் செய்யும் பொழுது சில கோயில்களில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுவதில்லை. அதாவது நியமனத்தில் அது மாதிரி பின்பற்றப்படாமல் இருந்தால் அத்தகைய கோயில்களில் இந்த பயிற்சி பெற்றவர்களை நியமனம் செய்யலாம். ஆனால் அந்த அவ்வாறு நியமனம் சரியா தவறா என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்து தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது.
அப்படியானால் ஒவ்வொரு நியமனத்திற்கு எதிராகவும் ஒவ்வொருவருக்கு வழக்கு தொடர்ந்து கொண்டே போவதற்கும் இன்றைய தீர்ப்பு வழிவகுப்பதாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லவா?
ஆமா, வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவர்கள் இதை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இது போன்ற ஒரு நிலை ஏற்படும், ஆனால் அது தவிர்க்க முடியாதது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இது வந்து இது போன்று ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒருவர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசன அடிப்படை சட்டம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்குமா என்பது கேட்டதற்கு அது எதிரானது அல்ல. அவ்வாறு அந்த ஆகம விதிகளுக்கு ஒருவர் நியமிக்கப்படலாம் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இது இந்த ஜிஓ வந்து இது மாதிரி நியமனம் செய்தால் அது Article 14 ஈக்வாலிட்டியை வயலேட் ஆகுமா என்பதற்கு அவர்கள் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளனர்.
அப்படியானால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது?
நிச்சயமாக தெளிவாக கூறவில்லை. அவர் செல்லும் என்றும் கூறவில்லை, செல்லாது என்றும் கூறவில்லை. அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் தீர்ப்பில் வழிவகுத்துள்ளனர். ஆனால் அரசை பொறுத்தவரை இது இப்போது 2016 தேர்தல் வருகிறது. எனவே அரசை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை, இது ஜிஓவை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யாத காரணத்தினால் நாங்கள் இந்த ஜிஓவின் அடிப்படையில் அரசர்கள் நியமனம் செய்யலாம் என்றுதான் தமிழக அரசு கூறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
அப்படியானால் இந்த தீர்ப்பில் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
ரத்து செய்யவில்லை வழக்கு டிஸ்போஸ்ட் ஆஃப் என்றுதான் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன், இந்த சட்டத்தை கொண்டு வந்த திமுக இந்த தீர்ப்பை பற்றி என்ன கருதுகிறது என்று திமுக ஆட்சியின் போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ஒரு சமூக நீதிக்கு எதிர்ப்பான தீர்ப்பாகவே கருதுகிறோம். ஏதாவது ஒரு அர்ச்சகர் ஆகிறவன் யார் வேண்டுமானாலும் ஆகலாம் என்பதல்ல நாங்கள் சொன்னது. அந்த ஆகம விதிகளை படித்தவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதுதான் எங்களுடைய சீர்திருத்த கொள்கை. ஆனால் நீதிமன்றத்தில் எனக்கு இன்னும் தெளிவுபடுத்த தெரியாதது, எந்த ஜாதியில் ஆகமங்களை படித்திருந்தாலும் ஆகக்கூடாது என்கிறார்களா, அந்த குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும்தான் ஆகலாம் ஆகமத்தை படித்து என்று சொல்லியிருக்கிறார்களா என்று விவரமாக இன்னும் வரவில்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இது வந்து இன்னும் சமூக நோக்குக்கு கொஞ்சம் பின்னடைவாகத்தான் கருதுகிறோம்.
இந்த சட்டத்தை உங்களது கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதுதான் கொண்டு வந்தது என்ற வகையில் இந்த மேல்முறையீட்டில் இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் தமிழக அரசு அதை கையாண்ட விதம் குறித்து உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா அல்லது எப்படி அதை பார்க்கிறீர்கள்?
பொதுவாகவே தமிழக அரசு இது இந்த சட்டம் தோல்வியடைந்தால் பரவாயில் என்று உள்ளூர மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது எனக்கு தெரியும்.
ஆனால் அந்த அனைத்து சமூகத்தினருக்கும் அர்ச்சகர் கல்வி, அதாவது இந்த ஆகம விதிகளை படிக்கின்ற இந்த ஒரு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டன. அதில்
ஏற்படுத்தப்பட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 700 பேர்களுக்கு தயாராக இருக்கிறார்களே,
அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த தீர்ப்பின் விளைவாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு.
தீர்ப்பு இன்னும் முழுமையாக எனக்கு கிடைக்கவில்லை. காரணம் முழுக்க என்ன சொல்லியிருக்கிறார்கள், இது 700 பேர் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்களா, அல்லது ஆகம விதி படித்தவர்கள் எனவே இவர்கள் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்களா, அல்லது ஆகம விதி படித்தாலும் பிராமண முன்னேறிய ஜாதிக்காரர்கள் தான் வரலாம் இவர்கள் வரக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை.
இது
எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி தான்.
நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து மேல் முறையீடு, அதாவது ஒரு லார்ஜர் பெஞ்ச் என்று சொல்வார்களே, ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்று திமுக தரப்பிலே ஏதாவது கொண்டு வழக்காட ஏதாவது முயற்சிகள் அல்லது எண்ணம் இருக்கிறதா?
இது எங்கள் தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது. நான் தனிப்பட்ட வகையில் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் தலைமைக் கழகம் இது குறித்து சீரியஸான முடிவெடுக்கும்.
துரைமுருகன், தமிழ்நாட்டில் இது குறித்து நிலவும் இருதரப்பு கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா என்ற வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக கோவில்களில் ஆகம விதிகளின்படி அர்ச்சகர்களை நியமிக்கும் மரபு உள்ள இடங்களில் அதே முறைப்படி நியமிக்க வேண்டுமென்றும், அர்ச்சகர் நியமனங்கள் நடக்கும்போது பாதிக்கப்படுபவர்கள் நீதிமன்றங்களை அணுகி தனித்தனியாக நிவாரணம் கோர வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக தமிழக அரசின் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவரான ரங்கநாதன், தாங்கள் எங்கு நியமிக்கப்பட்டாலும் அதனை அங்கு இருக்கும் அர்ச்சகர்கள் எதிர்த்து வழக்கு தொடர்வார்கள் என்று கூறுகிறார்.
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீ போய் நீ அந்த கோயிலில் பூஜை பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போய் வேலை செஞ்சால் இப்போ நான் மதுரையில் என்ன போடுறாங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த பட்டர்கள் வந்து நீ ஆகம முறைப்படி இல்லை, நீங்கள் வந்து இப்படி முடிவச்சு குடிமைக்கல, இதெல்லாம் பண்ணணும், ஆகம முறைப்படி நீ இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுரும். இப்போ நான் வழக்கு மேலே வழக்கு தான் போகணும் தவிர நான் வந்து வழக்கு நடத்துறதுக்காக நான் படிக்கல.
இந்த தீர்ப்பு தங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி என்கிறார் ஆதி சிவாச்சாரியார் சங்கத்தைச் சேர்ந்த உக்கரபாண்டி பட்டர்.
சார், நாங்களும் எங்கள் முன்னோர்களும் மீனாட்சி தொட்டு பூஜை பண்ணவருடைய அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் எங்களுக்கு இந்த வழக்கில் வெற்றி கிடைச்சிருக்கு. எங்களுக்கு சமய தீட்சைகள் இருக்கு, ஆச்சாரிய அபிஷேகம் இருக்கு, இன்னும் கடமைப்படி பண்ணணும்னு இருக்கு, இன்னும் நேரம் தான் பண்ணணுங்கிறத முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு 3000 இதை நடந்து வருது. இதை பொறுத்த அளவில்
கருத்து தெரிவித்திருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி, ஆண்டவனை அர்ச்சிப்பதிலும் வணங்குவதிலும் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார்.
தீர்ப்பு அமைத்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு முடிவு செய்வோம். ஆண்டவனை வணங்குவதிலோ அர்ச்சிப்பதிலோ வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, வேறொரு ஆள் இருக்கக்கூடாது என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தமாக கொள்கை உண்டு. அந்த அடிப்படையில் நீங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவன செய்வோம்.
தமிழகத்தில் இருக்கும் 30,000 மேற்பட்ட கோவில்களில் பிராமணர் அல்லாதவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கும் கோவில்கள் நிறையவே இருப்பதாகவும், இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாங்கள் வரவேற்பதாகவும் இந்து முன்னணியின் ராமகோபாலன் பிபிசியிடம் கூறினார்.
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பற்றி விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு தரப்பையும் விசாரிச்சிருக்காங்க. ஒன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியானது தான். தமிழ்நாட்டில் 36,000 கோவில் இருக்குது. அந்த கோவில்களில் பிராமணர்களோ அல்லது மற்றவர்களோ பூஜை செய்யாத கோவில் தான் மெஜாரிட்டி கோவில். அதனால் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அது ஒன்று தான் பாரபட்சம் இல்லாதது. அதனால அது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதுதான் சரி.
இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தீர்ப்பு உண்மையில் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு ஆதரவானது என்கிறார் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடிய கோவிலன் பூங்குன்றன்.
இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு. நான் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தான் வந்து இங்க வாதுரை பண்ணேன் இந்த உச்ச நீதிமன்றத்துல. அதனால தீர்ப்புல வந்து பிறப்பின் அடிப்படையில வந்து ஜாதியை சார்ந்து எந்த வித நியமனமும் இருக்கக்கூடாது என்று தெள்ள தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க தீர்ப்புல. சோ அதனால வந்து எல்லா சமூகத்தினரும் அர்ச்சகர்களா நியமிக்கப்படலாம் அப்படின்றது தீர்ப்பினுடைய சாராம்சமே
என்று தெரிவிக்கிறார் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவாக வாதிட்ட கோவிலன் பூங்குன்றன்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் 17 மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்படவிருப்பதாக அரசு நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்தி குறிப்பொன்றை தருகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள 17 தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யவுள்ளதாக போலீசார் இன்று கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு அண்மையில் அமைக்கப்பட்ட விசேட நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகைகளை சட்டமா அதிபர் தாக்கல் செய்யவுள்ளதாகவும் அறிவித்தனர். அதன் பின்னர் கைதிகளை எதிர்வரும் 21 தேதி வரை மேலும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். விடுதலையை எதிர்பார்த்த தமிழ் கைதிகளுக்கு போலீசாரின் இந்த செயற்பாடு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் அருட்தந்தை என் சத்தியவேல் தெரிவித்தார். சிங்கள இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
இனவாதத்துக்கு பயந்திருக்கின்றார் இன்றைய ஜனாதிபதி. அப்படி என்றால் இந்த நாட்டிலே தொடர்ந்து இனவாதம் இருக்கின்றது. அந்த இனவாதத்துக்கு பயந்திருக்கின்ற நிலையிலே இந்த நாட்டிலே இனவாதத்தை வெற்றி கொண்டு விட்டேன், இந்த நாட்டிலே இனவாதம் இல்லை என்று கூறுவதெல்லாம் போய் நாட்டை ஏமாற்றுகின்றார்கள். நாங்கள் கூறுகின்றோம், விசேட நீதிமன்றம் அமைக்க வேண்டிய தேவையில்லை. கடந்த கால ஜனாதிபதி எவ்வாறு அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் விடுதலை செய்தார்களோ அதே போன்று புனர்வாழ்வு அளித்தாரோ அதே அதிகாரத்தை பாவித்து மீண்டுமாக இந்த ஜனாதிபதியும் விடுதலை செய்ய வேண்டும் அரசியல் கைதிகளை.
இதேவேளை கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அருட்தந்தை சத்தியவேல் தெரிவித்தார். போலீசார் தங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பயன்படுத்தி 2 வழக்குகளை தாக்கல் செய்வதை கண்டித்தே அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
எனவே ஒரு குற்ற ஒப்புதல் மூலம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினால் ஏனைய நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் நியதி. ஆனால் வடக்கில் இருக்கின்ற வவுனியா தமிழ் நீதிமன்றம், தமிழ் பகுதியில் இருக்கிற நீதிமன்றம் இந்த குற்றப்புதல் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்ற போது தெற்கில் இருக்கின்ற சிங்களம் நீதிமன்றம் கூறுகின்றது வழக்கு தொடர்வேன் என்று. எனவே இது 2 விதமாக இனவாத சிந்தனைகளை பார்க்கின்றார்களோ என்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுகின்றது.
உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 2 கைதிகளின் பிரச்சினைகள் சம்பந்தமாக கவனம் செலுத்த தமிழ் அரசியல்வாதிகள் தவறியுள்ளதாகவும் அருட்தந்தை சத்தியவேல் மேலும் குற்றம் சாட்டினார்.
கே எஸ் உதயகுமார். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் ராணுவ பள்ளியொன்றில் சுமார் 150 மாணவர்கள் தாலிபான் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முதலாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் இன்று நடத்தப்பட்டன. இது குறித்த செய்தி குறிப்பொன்றை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
انا ولا تحمل علينا اسرا
பாகிஸ்தான் பெஷாவாரில் உள்ள ராணுவ பள்ளிக்கூடத்தில் பயிலும் மாணவர்கள் கடந்த வருடத்தில் இதே நாளில் காலை ஒன்று கூடலுடன் இவ்வாறுதான் தமது நாளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அன்றைய நாளில் தாம் எதிர்கொள்ளவிருந்த ஆபத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற காலை நேர இறைவணக்க ஒன்று கூடலின் பின்னர் மாணவர்கள் தமது வகுப்பறைகளுக்கு சென்ற சில நிமிடங்களில் அங்கு ஆயுதங்களுடன் வந்த தாலிபான்கள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இலக்கு வைத்து கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 150 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 130 பேர் மாணவர்கள் ஆவர். பாகிஸ்தான் வரலாற்றில் நடந்த மிக மோசமான தாக்குதல் சம்பவமாக இது அமைந்தது. இந்த கொடூர சம்பவம் நடந்து இன்றுடன் ஒரு வருடமாகியுள்ள நிலையில் இதை நினைவுகூறும் முகமாக தாக்குதலுக்குள்ளான பள்ளிக்கூடம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் நினைவாஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தாக்குதலுக்குள்ளான பள்ளிக்கூடத்தில் நடந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், சம்பவத்தில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த மாணவர்களின் பெற்றோர் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கு பற்றினர். இந்த பள்ளிக்கூடத்தில் பயின்று வரும் பாக்கர் என்ற மாணவனின் தாயார் இதே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த நிலையில் தாலிபான்களின் தாக்குதலில் அவரும் கொல்லப்பட்டார். தான் அன்று பள்ளியில் இருந்தபோது நடந்த கொடூர சம்பவம் இன்றும் தன் கண்களில் நிற்பதாக பாக்கர் தெரிவித்தார்.
அன்றைய நாள் நான் நண்பர்களுடன் அமர்ந்திருந்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு 15 நிமிடங்களின் பின்னர் தீவிரவாதிகள் வந்தார்கள். அவர்கள் பின்வாசல் வழியாக உடைத்து உள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் நான் தலையில் கை வைத்து திகைத்து போனேன். அவர்கள் எனது தலையில் சுட்டார்கள். இரத்தம் வடிய துவங்கியது. நான் அப்படியே கீழே விழுந்தேன். மயக்க கலக்கத்தில் பார்த்தபோது எனது நண்பர்கள் அனைவரும் சுடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள்
என்றார் மாணவர் பாக்கர். தாலிபான்களின் இந்த கொடூர தாக்குதலானது முழு தேசத்தையும் உலுக்கியதாக இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்தார். அத்தோடு தீவிரவாதிகளுக்கு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் சூளுரைத்தார்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணி நிகழ்ச்சியில் சென்னையில் சமீபத்தில் பெய்த பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக அங்கு ஏற்பட்ட அசுத்தங்களை அகற்ற துப்புரவு பணியாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் கொண்டுவரப்பட்டு துப்புரவு பணிகள் நடந்து வருகின்ற இந்த நிலையில் அவர்களில் பலருக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை, போதிய ஊதியமும் தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது குறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
சென்னையின் பெருவெள்ள பாதிப்பை தொடர்ந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த துப்புரவு தொழிலாளர்களின் நலன் மீது அரசு உரிய அக்கறை காட்டவில்லை என்கிற குற்றச்சாட்டும் பல தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டு வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மட்டும் சுமார் 35,000 அதிகமான துப்புரவு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் 10,000 பேர் தமிழ்நாட்டின் மற்ற மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த 10,000 துப்புரவு தொழிலாளர்கள் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து சுழற்சி முறையில் அவ்வப்போது மாற்றப்படுவார்கள் என்றும், சென்னை நகரின் துப்புரவு பணிகள் முழுமையடையும் வரை இந்த நடைமுறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 6 தொடங்கிய இப்பணியில் ஈடுபடுத்தப்படும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு ஏற்படுத்தவில்லை என செயற்பாட்டாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இவர்களில் பலர் அரசின் நிரந்தர பணியாளர்கள் அல்ல என்பதால் அவர்கள் அதிகமான இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று குறிப்பிடுகின்றனர். 15 இந்த பணியில் ஈடுபட்டு வரும் ரமேஷ் தான் இன்னமும் நிரந்தர ஊழியர் ஆகவில்லை என BBC தமிழோசையிடம் தெரிவித்தார்.
நான் வந்து இந்த தொழிலில் வந்து 15 இருக்கிறேன். சம்பளம்னு பார்த்தா சம்பளம் கம்மி தான். ஏன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்கள் லேபர் 500 தான் கொடுக்குறாங்க. இதிலே வந்து உடம்பு செல்லாமல் போனதான் நாங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். இல்லை இதில் அடிபட்டாலும் சரி, இல்லை உடம்பு செல்லாமல் போனாலும் சரி, எல்லாமே இது எங்களுக்கு தான். சாப்பாட்டு செலவுலேருந்து எல்லாமே இது தான். எங்கள் தேவை வேலைக்கு வந்தால் சம்பளம், இல்லைன்னா கிடையாது. இதெல்லாம் வந்து உயிருக்கு கேரண்டியே கிடையாது. பார்த்து வேலை செய்யணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உயிரே காலி
என்றார் சென்னை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரான ரமேஷ். இன்றைய சூழலில் துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை அவர்களுக்கு அளிப்பதில் கூட பல்வேறு குளறுபடிகள் நடைபெறும் சூழல் உள்ளது என்கிறார் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன்.
கட்டாயம் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான சூழல் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து ஒப்பந்தக்காரர்கள் மூலமா தான் வந்திருக்காங்க. ஒரு நாளுக்கு வந்து 500 கொடுக்குற 600 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு அடிப்படை வசதியும் கூட இல்லாம ஏதோ உணவும் குடிநீரும் மட்டும் வழங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் இந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு அந்த பகுதிகளுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் அவங்க செய்த உழைப்புக்கான கூலி வந்து முறையாக கொடுக்கப்படுமா என்பதே வந்து ஒரு கேள்விக்குறிதான். அதையெல்லாம் வந்து யார் உறுதி செய்யப்படுறாங்கன்னா, அவசர காலத்துக்கு அவங்க உதவியை பயன்படுத்திக்கிறார்கள், அதற்கு பின்பு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி வந்து இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்லை ஒப்பந்தக்காரர் கொடுத்து ஒப்பந்தக்காரர் வந்து இவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகம். இதுதான் நான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான கலாச்சாரம் நம்மளுடைய மனநிலை தான் இருக்கிறது. அதனால் யார் அரசு வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், சமூகம் வந்து இதை புரிந்து கொண்டு இந்த சாதிய மனநிலையிலிருந்தும் இந்த வர்க்க மனநிலையிலிருந்தும் விடுபடும் பொழுது தான் இவர்களுக்கான உரிமைகள் வந்து நிலைநாட்டப்படும்
என்றார் சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன். வழக்கமாக 10 அல்லது 15 டன் குப்பை கழிவுகளை அகற்றி வந்த எங்கள் குழு தற்போதெல்லாம் அதைவிட 2 மடங்குக்கும் அதிகமான குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டியுள்ளது என்கிறார் சென்னை மாநகராட்சியின் மற்றொரு ஒப்பந்த ஊழியரான வெங்கடேசன்.
வழக்கமா எப்பவுமே டெய்லி வந்து ஒரு 10 டன்னு 15 டன்னு போவோம் இந்த வண்டியில. இப்போ வந்து அது அப்படியே 2x வருது. அதாவது எப்படி வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மழையில் வந்து மழை குப்பியை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். இந்த மழைன்றதுனால பூட்டிட்டு ஊருக்கு போனவங்கெல்லாம் இப்போ திரும்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்ததுனால அவங்க வீட்டை திறந்து வீட்டில் இருக்கிற குப்பிங்களை எடுத்து திருப்பி போட்டுனே இருக்காங்க. அவங்க எடுத்துனே இருக்கோம், நாங்கள் நைட்டும் பகலுமா எடுத்துன்னு தான் இருக்கோம். இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குப்பை சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சுங்க.
சென்னையில் அரசாங்கத்தை நம்பாத ஒரு சில குடியிருப்பு வாசிகள் அவர்களாக முன்வந்து சில ஒப்பந்த ஊழியர்களை அமைத்தும் துப்புரவு பணியை நிறைவேற்றி வருகின்றனர். அவர்களும் கூட தொழிலாளர்களின் பாதுகாப்பில் அக்கறை காட்டுவதில்லை. அதேபோல வீடுகளை சுத்தம் செய்ய துப்புரவு தொழிலாளர்கள் அதிக ஊதியம் கேட்பதால் மற்ற தொழிலாளர்களை இப்பணிக்கு அமர்த்தி வருவதாகவும் சிலர் கூறினர்.
இங்க 5 நாள் வேலை செஞ்சோம். இங்க லோக்கல்ல இருக்கிற லேபர்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கேட்கறாங்க. அதுவும் கொஞ்சம் தான் வேலை செய்யறாங்க. வெளியிலேருந்து ஐஸ் வந்து 5 நாள் ஆச்சு, அவங்கன்னா 10 நாள் ஆகும் எங்களுக்கு. இவங்க வெளியில ஐஸ் வந்ததுனால 50 ஐஸ் வந்து நாங்கள் வேலை செய்யறோம். இதோ என் பிரதருடைய ஹெல்ப்பினால நான் வந்து இங்க இந்த வேலையை கொஞ்சம் சுகமா முடிச்சேன். இன்னும் 2 மூணு நாள் வேலை இருக்கு எங்களுக்கு போறாது
என்றார் காசி தியேட்டர் அருகே வசித்து வரும் பட்டாபிராமன். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் போக்கை மாற்ற அரசாங்கம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் அதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளது என்கிறார் சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன்.
ஏற்கனவே வந்து இப்போ வந்து சட்டம் 2013 கொண்டு வந்துச்சு, மேனுவல் ஸ்காவெஞ்சர்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி துப்புரவு பணி அதுவும் அசுத்தமான பணிகளில் மனித கழிவுகளை அகற்றும் ஈடுபடுபவர்களை வந்து நேரடியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது. தகுந்த உபகரணங்களுடன் பாதுகாப்பு உரையுடன் தான் வெளியிலிருந்து பயன்படுத்த வேண்டும், இயந்திரங்களை தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனால் நடைமுறை சிக்கல் என்னென்னா, நம்மளுடைய பாதாள சாக்கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்வதும் இன்னைக்கு வந்து கடினமாகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா பல்வேறு விதமான திடக்கழிவுகளை வந்து தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது போக மணல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமற்ற அந்த பாதாள சாக்கடைகள் வந்து சிதிலமடைந்து உள்ளுக்குள்ள உடஞ்சி போயிருது. இந்த மாதிரியான காரணங்களால ஒரு சரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம செய்வதில்லை, அதுவே ஒரு அடிப்படை காரணம். அப்படிலாம் ஒழுங்காக தரமாக செய்ய முடிஞ்சதுனாலும் அடுத்து நமக்கு திடக்கழிவு மேலாண்மையில வந்து ஒரு அறிவியல் பார்வையோடு சட்டத்தின்படி மக்கள் நடந்து கொண்டாலும் அதை வந்து அரசும் வந்து கடுமையாக அதை வந்து நடைமுறைப்படுத்தினாலே பெரும்பாலும் இந்த மாதிரி சாக்கடைகளில் அடைப்பு ஏற்படுவது ஏற்படாது. அப்படி இருக்கும்பொழுது மனிதர்களை பயன்படுத்தவே வேண்டியதே கிடையாது. நம்ம வந்து பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி, மழைநீர் வடிகால் கால்வாயாக இருந்தால் எல்லாவற்றையுமே குப்பை தொட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதலே இல்லாமல் நம்ம அமைப்புகளை மட்டும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி விட்டு அதுவும் தரமற்ற கட்டமைப்புகளாக செய்துவிட்டு ஊழலை கலந்து தான் இந்த கட்டமைப்புகளாக ஏற்படுத்தப்படுகின்றன. ஆக ஒட்டுமொத்தமாக இது எதற்காக ஏற்படுத்தணும் என்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அது வந்து வீணடிக்கப்படுகின்றது. அதனால் சுகாதாரமும் மேம்படுவதில்லை, துப்புரவு பணியாளர்களும் சுரண்டப்படுகின்றார்கள்
என்றார் சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன்.
சென்னை வெள்ள நிவாரணப் பணிகளில் துப்புரவு பணியாளர்கள் பெட்டக நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் ஜெயக்குமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
பாலைவனத்தில் வேட்டையாடும் முகாம் ஒன்றிலிருந்த அரசு குடும்ப உறுப்பினர்கள் உட்பட குறைந்தது 27 கட்டார் பிரஜைகளை இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகள் கடத்திச் சென்றுள்ளதாக ஈராக் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமாவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் அந்த நாட்டின் வீதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சவுதி அரேபியாவினால் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய கூட்டணியில் பாகிஸ்தானின் பெயர் பட்டியலிடப்பட்டுள்ளமை தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தானின் மூத்த ராஜாங்க அதிகாரி தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள், இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் நம்முடைய கடந்த ஒரு வாரகால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.